அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பெருந்திரளாக ஐடி துறையில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு வழக்கறிஞர்கள் மற்றும் தொழிற்சங்க முன்னோடிகள் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் நான் ஐடி துறையில் வேலை செய்திருக்கிறேன். அதில் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது, கிட்டத்தட்ட அப்ரைசல் நேரத்தில், நீ இதற்கு தகுதியற்றவன் என்று அவர்களாக ஒரு மதிப்பெண் போட்டு முத்திரை குத்தி வெளியே துரத்துவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் இதற்கு தீர்வாக நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நம் நண்பர்கள் அனைவருமே இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம், இப்படி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். எல்லாமே தனி மனித தீர்வை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, இங்கே அப்ரைசல்லே வந்து நம்ம கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ரேட்டிங்கை யார்கிட்டையும் பேசக்கூடாது, உங்களுக்கும் கம்பெனிக்கும் உள்ள டீல் இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட், உன்னை மட்டும் மத்தியே யோசி, இப்படின்னே சிந்திக்க பழகியிருக்கிறாங்க. இதுக்கு வெளியில் ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க விடாமலேயே நம்மளை வந்து ஒரு தனிநபர் வாதத்துக்குள்ளே வந்து சிக்க வச்சுருந்தாங்க. இப்படி தான் நானும் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 17 வருஷம் கடைசியில் நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீ வந்து இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போலியான காரணத்தை சொல்லி ஆட்குறைப்பு பண்ணுறதுக்காகவே வெளியில் வந்து அனுப்புகிறாங்க. பின்னாடி வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, இதே மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது. இவ்வளவு பேர் வந்து என்னோடய 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ பேர் வந்து ஒரு பொது கருத்துக்காக, நம்மளோட நலனுக்காக வந்து கூடியிருக்கிறது, அதுவும் ஐடி துறையில் கூடியிருக்கிறது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே உருவாகுது. இந்த ஒரு யூனியன் உருவாக்கணும் அப்படின்னு பேசும்போதெல்லாம் முன்னாடி வந்து நம்ம எப்படி கூட வேலை பார்த்தவங்களாம் சிந்திச்சாங்கன்னா, என்னங்க நம்ம போய் யூனியன் ஆரம்பிக்கிறதா, அதெல்லாம் லேபர் பண்ணுவாங்கங்க, நம்மெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதாவது யூனியனாக ஒன்றா சேர்றத கேவலமாக எம்ப்ளாயியே கருதுற ஒரு அடிமை புத்தியை வந்து அவன் வந்து நம்மகிட்ட பரப்பி வச்சுருந்தான். இதை யோசிக்க வேண்டியது கார்பரேட் முதலாளிகள் தானே தவிர நம்ம எம்ப்ளாயி இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம புத்திக்கு வந்து உரைக்காம தான் இருந்தது. இதில் ஒரு மாற்றம் வந்திருக்கதா நான் இப்போ பார்க்குறேன். அதை குறிப்பாக என்டிஎல்எஃப்போட இந்த முயற்சிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு வந்திருக்கிறது. ஒரு யூனியன் வந்து நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கி இருக்கிறது. அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு தெரியுது. நிச்சயம் நம்மளால் இந்த லே ஆஃபு, அந்த மாதிரி நம்மளோட உரிமைகள் பறிக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இப்போ உருவாகிருக்கு. அதை நம்ம நிச்சயம் செய்ய முடியும். ஏன் இதுக்கு முன்னாடி அதுவும் உதாரணம் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, நிறைய வெளிநாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது எல்லா துறையிலையும் வந்து எம்ப்ளாயீஸ் யூனியன் இருக்குது. இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருக்குது, அதேபோல் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் எல்லாத்துலையும் இருக்குது. ஐடியில் எங்கெங்கே இந்தியாவில் யூனியன் இருக்குது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நார்வே, ஜெர்மனி அந்த நாடுகளெல்லாம் எங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் யூனியன் இருக்குது. அவங்க எவ்வளவு சட்ட உரிமைகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இங்கே கிடையாது. ஏன்னா நமக்கு யூனியன் இல்லை. இப்போ எங்களோட நார்வே ஆஃபீஸ்லாம் வருஷம் முடிவில் வந்து அப்ரைசலில் சேல்ரி ஹைக் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற இடத்துலையே எம்ப்ளாயீஸ் யூனியன் இருக்குது. யூனியனை கேட்டுட்டு தான் ஹெச்ஆர் வந்து மினிமம் வேஜ் ஹைக் எவ்வளோ போடணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான உரிமைகள் எல்லாத்தையும் அவங்க போராடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சாதனைகள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளால் முடியும். அதுக்கு முதல்ல நம்ம விட வேண்டியது என்னென்னா அச்சம், அதாவது பழி வாங்கிடுவானோ அப்படிங்கிற அச்சத்தை கைவிடணும். நம்ம எல்லாம் வந்து தனித்தனி நபர் இல்லை, நம்ம ஒன்றாக சேர்ந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான். அதே போல் 2008 ரிசெஷன் நடக்கும்போது பாரிஸ் நகரத்தில் ஒரு பொது கோரிக்கை, அதாவது லே ஆஃப் நடக்கக்கூடாது, அப்படி முடியாத பட்சத்தில் காம்பன்சேஷன் வந்து அரசு தலையிட்டு வாங்கி தரணும் அப்படின்னு பாரிஸ் நகரத்தையே முற்றுகை பண்ணி அரசை பணிய வைத்ததில் எல்லா ட்ரேட் யூனியனும் இருந்தது. அதில் மேஜராக ஐடி யூனியன் எல்லாருமே கலந்துக்கிட்டு அதில் வந்து கோரிக்கையை சாதிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் செய்ய முடியும் போது நம்மளால் ஏன் செய்ய முடியாது அப்படின்னு இங்கே திரளா கூடியிருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை வருது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎம் கம்பெனியில் இன்னமும் ட்ரேட் யூனியன் இல்லை. ஆனால் உலகத்திலேயே ஐடி யூனியன் அப்படின்னு தனியாக அந்த துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய யூனியனாக இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஐபிஎம் கம்பெனியில் இருக்கிற யூனியன் தான். அவங்க அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் வரும்போதே அதன் மூலமாக தன்னோட பணி பாதுகாப்புக்கு இடைந்தல் வந்துடும் அப்படின்னு அதற்காக அரசு தலையிட்டு சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அமெரிக்காவில் போராட்டம் நடத்தி அந்த உரிமையை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க வந்து குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் மாடலை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வேலை இழப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கண் முன்னாலே தெரியுது இந்த மூணு உதாரணங்கள் இருக்குது, ஐரோப்பா, பாரிஸு, அமெரிக்காவில் இருக்க ஐபிஎம் கம்பெனி. அப்போ வந்து நாமளும் வந்து அதே பாதையில் வந்து நிச்சயமாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லே ஆஃப்னு ஒவ்வொரு முறையும் வந்து நாளைக்கு வந்து நம்ம வேலையோட்டு தூக்கிடுவானோ, அடுத்து அப்ரைசலில் வந்து கை வச்சுருவானோ இப்படிங்கிற அந்த அச்சம் அப்படிங்கிறத வந்து ஒழிச்சு கட்டலாம். அதற்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம எங்கே இப்போ இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம், வெளியில் போய் நம்ம நண்பர்கள்கிட்ட நம்மளுக்கெல்லாம் வந்து யூனியன் வைக்கிற ரைட்ஸ் இருக்குது, சட்டப்படி நம்ம ஐடி கம்பெனி எல்லாமே வந்து இந்திய தொழிலாளர் சட்டத்துக்கீழே தான் வருது, அதை பற்றி எல்லா ஆர்டிக்கிளும் வந்துருக்குது. வழக்கறிஞர் கூட வந்து டக்கான் கிரானிக்கலில் மூத்த வழக்கறிஞர் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. குறைந்தபட்சம் ஏழு பேர் இருந்தாலே யூனியன் அமைக்கலாம் அப்படிங்கிற ரைட் இருக்குது. இந்த விஷயம் கூட நம்ம தெரியாமல் ஐடி லெவலால் வேலை செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து அந்த சிந்தனையெல்லாம் அந்த கருத்தெல்லாம் என்டிஎல்எஃப் வந்து இன்றைக்கி மாற்றிருக்குது. நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்பில் வந்து நாம் யூனியன் வந்து உருவாக்குவோம், நிச்சயமாக நம்ம கோரிக்கையை வந்து எடுப்போம். நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது. இப்போது இதை வந்து வரலாற்றில் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா வஉசியோட உதாரணத்தை சொல்லலாம். இன்றைக்காவது இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் இருக்குது, லேபர் வெல்ஃபேர் ஆக்ட் இருக்குது. இந்த சட்டங்கள் எதுவுமே உருவாகாத 108 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி ஊரில் கோரல் மில் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஐடி கார்பரேட் கம்பெனியோட ரொம்ப கேவலமாக ரொம்ப கொடூரமாக ஒடுக்கிக்கிட்டு இருந்தான் கோரல் மில் முதலாளி ஹார்வி. அந்த மில்லில் படிப்பறிவு இல்லாத நம்மளுடைய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி ஒரு சங்கம் அமைத்து அவங்களோட உரிமைகளை 2 மாதம் போராட்டம் நடத்தி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. யார்? வஉசி, கப்பலோட்டிய தமிழர் வஉசி. அதை செய்யும்போது அவருக்கு வயசு 35 மட்டும்தான். நம்மளில் நிறைய பேருக்கு 35 விட கம்மி தான். நம்ம நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. செய்வோம், செய்து காட்டுவோம். நன்றி.